إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم آتني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا، وزدني علما. اللهم إني أعوذ بك من الزيغ والضلال وسوء العمل والاعتقاد. ماذا في الكرية؟ الله من نديار هلين الله هو يبوتي بحرندوم அல்லாஹுடைய நேசத்திற்குரிய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக, மேலும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவிடத்திலே இம்மை மறுமை வெற்றியை வேண்டியவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. சொல்லில், செயலில், நம்பிக்கையில் வழிகேடுகள், முரண்பாடுகள், குழப்பங்கள் ஏற்படுவதிலிருந்து, மேலும் அல்லாஹுவிற்கு பிடிக்காத ஒவ்வொரு தீய கெட்ட செயலிலிருந்தும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய உயர்ந்த ஒரு சமுதாயத்தை கட்டமைத்து விட்டு சென்றார்களோ, அந்த சமுதாயத்திற்கு என்னென்ன உயர்ந்த பண்புகளை, ஒழுக்கங்களை, கொள்கை கோட்பாடுகளை அமைத்துக் கொடுத்தார்களோ, அந்த உயர்ந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் பேணி வாழக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். மதிப்பிற்குரிய பெரியோர்களே, இன்று நம்முடைய தலைப்பு குறிப்பாக பிற சமூகத்தவர்களோடு, பிற சமுதாய மக்களோடு முஸ்லிம்கள் எத்தகைய அணுகுமுறைகளை அவர்கள் கையாள வேண்டும், இதுதான் நம்முடைய தலைப்பு. முஸ்லிம்கள் அவர்கள் தங்களுக்குள் எப்படி இருக்க வேண்டும், அதை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது, அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இன்று மிக கட்டாய தேவையாக இருக்கிறது, பிற சமய மக்களோடு முஸ்லிம்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கலப்பு சமுதாயத்திலே இருக்கின்ற நாம் நம்முடைய மார்க்க விஷயங்களில், நம்முடைய பொருளாதார உலக விஷயங்களில், நம்முடைய பண்பாடுகளில், குணங்களில் பிற சமய மக்களோடு எப்படி நாம் கலந்துரையாடுவது, அவர்களோடு எப்படி பேசுவது, எந்த அளவு நாம் நட்பு வைப்பது, எந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு இணங்கி செல்வது, எந்த அளவு நாம் அவர்களுக்கு விட்டுக் கொடுப்பது, சகோதரர்களே இதெல்லாம் நாம் அறிய வேண்டிய மேலும் வளரக்கூடிய வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நாம் கற்றுக் கொடுத்து விட்டு செல்ல வேண்டிய ஒரு முக்கிய கடமை. ஆகவே இது குறித்து இந்த இடத்துல தெளிவாக நாம் புரிந்து கொண்டு நாம் புரிந்த விஷயங்களை நாமும் பின்பற்றுவதோடு நம்முடைய வாலிப தலைமுறையினருக்கு அடுத்து வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கு இவற்றை நாம் மிக தெளிவாக நடைமுறைப்படுத்தி அவர்களுக்கு போதித்து செல்ல வேண்டும். சகோதரர்களே, குறிப்பாக இந்த காலகட்டத்திலே பயங்கரவாதம், தீவிரவாதம், அதுபோன்று வன்முறைகள் இவற்றுக்கெல்லாம் ஒரு மத சாயம் பூசப்படுகிறது. பயங்கரவாதம், தீவிரவாதம், வன்முறை இவற்றுக்கெல்லாம் மத சாயம் பூசப்படுகிறது. உண்மையில் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை முதலாவதாக நாம் தெளிவுபடுத்தி உள்ளே செல்வோம். பயங்கரவாதத்திற்கு மதம் இல்லை, பயங்கரவாதத்திற்கு ஒரு மார்க்கம் இல்லை. பயங்கரவாதம் என்பதும் வன்முறைகள் என்பதும் அது மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று, மனிதனின் சிந்தனையில் ஏற்படக்கூடிய, நன்று கவனியுங்கள், மனிதனின் சிந்தனையில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளால், மனிதனின் சிந்தனையில் ஏற்படக்கூடிய முரண்பாடுகளால் எப்படி பல தொடர்புகளை நடுநிலையோடு அணுகுவது என்ற அந்த முறை தவறுகின்ற காரணத்தால் ஏற்படக்கூடிய ஒரு மூடத்தனமான மூர்க்கத்தனமான போக்குதான் இந்த பயங்கரவாதம் என்பதும் இந்த வன்முறைகள் என்பதும். உதாரணத்திற்கு, ஒரு கணவன் தனது மனைவியின் தவறை எப்படி அணுக வேண்டும்? ஒரு மனைவி தவறு செய்கிறார், அது ஒரு சாதாரண தவறாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, இவர் தனக்கு இன்று வேலைக்கு செல்வதற்கு இந்த ஆடையை தயார் செய்து வைக்கும்படி கூறினார். ஆனால் மனைவியோ வேறு ஒரு ஆடையை தயார் செய்து வைத்து விட்டார். இன்று தனக்கு இன்ன உணவு வேண்டும் என்பதாக அவர் கூறியிருந்தார். நீங்கள் தவறு, ஏன் இது உதாரணம் சொல்கிறீர்கள்? தவறு என்றால் உங்களது சிந்தனை வேறெங்கோ சென்று விடக்கூடாது. மனைவி அந்த உணவுக்கு பதிலாக வேறு உணவை செய்து விட்டார், அவ்வளவுதான். இது கணவனை பொறுத்தவரை அவருடைய கட்டளையை அவர் மீறி இருக்கிறார், மனைவி மீறி இருக்கிறார். இதை எப்படி அணுகுவது? இப்போது ஒன்று இருக்கிறது, நான் உனக்கு இதை செய்ய கூறினேனே, ஏன் செய்யவில்லை என்று அவரிடத்தில் பேசுவது, அதற்குரிய காரணங்களை கேட்பது, சரியான காரணமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வது, அதற்கு சரியான காரணங்கள் இல்லை என்றால் சரி அடுத்த முறை இப்படி செய்யாது என்று சொல்வது, அல்லது அதிகபட்சமாக தனக்கு பிடிக்காத உணவாகவே இருக்குமே ஆனாலும் கூட சரி எனக்கு நான் இதை சாப்பிடுவதற்கு எனக்கு விருப்பமில்லை என்று கூறிவிட்டு அமைதியாக இருந்து விடுவது, இது ஒரு அணுகுமுறை. ஆனால் இந்த இடத்தில் ஒரு கணவன் கை நீட்டுகிறான். கை நீட்டக்கூடிய அளவு எவ்வளவாக இருக்கட்டும், கை நீட்டக்கூடிய அளவு எவ்வளவாக இருக்கட்டும், அந்த கை நீட்டுவது என்பது கையினால் இருக்கலாம், தடியினால் இருக்கலாம், பெல்ட்டால் இருக்கலாம், இன்னும் பல சாதனங்களால் இருக்கலாம். இது என்ன? இது ஒரு வன்முறை.
இது ஒரு பயங்கரவாதம், இது ஒரு மூர்க்கத்தனம். அப்படித்தான் பிள்ளைகளின் தவறு, பணியாளர்களின் தவறு. இப்படியாக இந்த மூர்க்கத்தனம், பயங்கரவாதம், இந்த வன்முறைகள் என்பது மனிதன் ஒரு தவறை ஒன்று குர்ஆன் அல்லது ஹதீஸுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில், ஒரு சிறந்த நேரிய பகுத்தறிவின் அடிப்படையில் அணுகாமல், அதாவது அதை சீர்திருத்துவதற்கு, மனிதன் தன்னுடைய தனக்குள் மறைந்திருக்கின்ற மிருகத்தனத்தை, தனக்குள் மறைந்திருக்கிற மிருகத்தனத்தை அவன் முன் கொண்டு வரும்போது ஏற்படக்கூடியதுதான் இந்த பயங்கரவாதம் என்பது, இந்த வன்முறைகள் என்பது, இந்த தீவிரவாதம் என்பது. உண்மையில் பயங்கரவாதம் என்பது ஒரு மிருகத்தனத்தின் வெளிப்பாடு. மனிதனுக்குள் அல்லாஹு தஆலா இரண்டு விதமான தன்மைகளை வைத்திருக்கிறான். ஒன்று மலக்குகளின் தன்மை, இரண்டாவது ஹைவானியத், சபியத், பஹிமியத், ஒரு மிருகத்தனமான குணம். இந்த மிருகத்தனமான குணம் அதுவும் அவனுடைய அறிவையும் அவனுடைய குணத்தையும் மிகைத்துவிட்டு வெளிப்படும் போதுதான் இந்த பயங்கரவாதம் என்பது ஏற்படுகிறது. ஆகவே பயங்கரவாதம் என்பதை தயவு கூர்ந்து மதத்தோடு சம்பந்தப்படுத்த வேண்டாம். ஒரு மனிதன், நன்றாக கவனியுங்கள், குறிப்பாக நாம் பிற மதத்தை பற்றி இங்கே இப்போது பேச வரவில்லை. அந்த மதத்தை சேர்ந்தவர்கள், அந்த மதத்தை உடையவர்கள் அதை மிக அறிந்தவர்கள். நாம் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை, நம்முடைய தீனுல் இஸ்லாமை பொறுத்தவரை நாம் என்ன கூறுகிறோம், எப்போது ஒரு மனிதன் பயங்கரவாதத்தோடு தொடர்பு கொள்கிறானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தோடு உள்ள தன்னுடைய தொடர்பை துண்டித்து விடுகிறான். முடிந்தது, அவ்வளவுதான். யார் ஒருவன் பயங்கரவாதத்தோடு, வன்முறையோடு, தீவிரவாதத்தோடு தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தோடுள்ள தன்னுடைய தொடர்பை அவன் துண்டித்துக் கொள்கிறான். அவன் மிகப்பெரிய ஒரு மார்க்க பற்றுள்ளவனாக வெளி உலகிற்கு அறியப்பட்டாலும் சரியே, அவரிடத்தில் தாடி, தொப்பி, குர்ஆன் வசனங்கள், நபிமொழிகள், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, இப்படியாக இஸ்லாமிய வெளிப்பாடுகள் உலக மக்களின் கண்களுக்கு தெரிந்தாலும் சரி, அல்லாஹுவின் பார்வையில் அவன் முஸ்லீம் இல்லை, அல்லாஹுவின் பார்வையில் அவன் முஸ்லீம் இல்லை, அல்லாஹுவின் பார்வையில் அவன் முஸ்லீம் இல்லை, அவன் ஒரு நரகவாதி. சொர்க்கம் வேண்டும் என்று கூறி அவன் அந்த செயலை செய்தாலும் சரி, சொர்க்கம் என்பது இவனுடைய தந்தையின் வராசத்து சொத்து அல்ல, இவன் தேடிக் கொள்வதற்கு சொர்க்கம் என்பது அல்லாஹுடைய பூமி. அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளையின்படி யார் செல்கிறார்களோ, அந்த கட்டளையை தூதரின் வழியில யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சொர்க்கத்தை கொடுப்பானே தவிர, கொல்லப்பட்டவர்கள் எல்லோருக்கும் சொர்க்கம் என்று குர்ஆனில் எங்கும் இல்லை. கொல்லப்பட்டவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் என்று நம்ம ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க, எங்கும் இல்லை. ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு சென்றிருந்த போது நபியுடைய அடிமை போரிலே கொல்லப்பட்டிருந்தார். மக்கள் எல்லாம் மிகவும் அனுதாபப்பட்டார்கள், அந்த அடிமையை போற்றினார்கள். ஆஹா, அல்லாஹ்வுடைய தூதரின் அடிமையாயிற்றே, போரிலே கொல்லப்பட்டார், இவர் சொர்க்கவாசி என்பதாக அவரை பற்றி மக்கள் சிலாகித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள், அவர் நரகவாசி என்று சொன்னார்கள். சொன்னார்கள், இந்த போரிலே கனிமத்திலிருந்து பங்கு வைப்பதற்கு முன்னால் எடுத்த ஒரு அவர் ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டார், கனிமத்தில் மோசடி செய்து விட்டார், அது இப்போது நெருப்பாக அவர் மீது எரிந்து கொண்டிருக்கிறது. அது இப்போது அவர் மீது நெருப்பாக நெருப்பாக இது அவர் மீது இப்போது ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார்கள். நாம் என்ன நினைத்தோம்? நபியின் அடிமை அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டால் சொர்க்கவாசி என்று. சகோதரர்களே, மறைவானவற்றை அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் அவரை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள் நரகவாசி என்று. ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூறப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதன் குலப்பெருமைக்காக அவன் யுத்தத்திற்கு வருகிறான், யுகாத்தில் ஹமீயத்தன், அவன் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் நரகவாசி. ஒரு மனிதன் அசபியா, இனவாதம், மொழிவாதம், தேசியவாதம், இதற்காக ஒரு மனிதன் யுத்தத்திற்கு வருகிறான், யுத்தத்திலே கொல்லப்படுகிறான், அவன் யார்? அவன் எங்கே இருப்பான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் நரகத்திலே இருப்பான். மன் காதல லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வின் மார்க்கம் ஓங்குவதற்காக யார் யுத்தத்திற்கு வருகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வின் பாதையிலே வந்தவர்கள், ஜிஹாதிலே வந்தவர்கள், அவர்கள்தான் ஷஹீதுகள் என்று கூறினார்கள். போரிலே வந்து கொல்லப்பட்டாலும் கூட அவர் சொர்க்கவாசியா நரகவாசியா என்பதை முடிவு செய்பவன் அல்லாஹு தஆலா. அவருடைய எண்ணங்களை வைத்து முடிவு செய்கிறான், அவருடைய அமலை வைத்து அல்லாஹ் முடிவு செய்கிறான், அவருடைய முடிவை வைத்து அல்லாஹ் முடிவு செய்கிறான். ஒரு மனிதர் போரிலே வீரமாக போரிட்டுக் கொண்டிருந்தார், அவரை மக்கள் எல்லாம் பெருமையாக பேசினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவர் நரகவாசி என்று. தோழர்களிலே ஒருவருக்கு என்ன இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று அந்த வீரமாக போர் செய்து கொண்டிருந்த மனிதரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார், காயங்கள் அதிகமாக, இறுதியாக அந்த மனிதர் தன்னுடைய வாளை பூமியிலே நட்டுக்கொண்டு அதனுடைய கூர்மையை தன்னுடைய நெஞ்சின் நடுப்பகுதியிலே நுழைத்து முதுகின் பக்கமாக அவர் வெளியே கொண்டு வந்து அதிலே இறந்து விடுகிறார். அப்போதுதான் அந்த தோழர் சொன்னார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எதற்காக இந்த உதாரணங்களை இங்கே உங்களுக்கு கூறுகிறேன் என்றால், சகோதரர்களே, இன்று மனிதன் அவனுடைய குறுகிய புத்தியால் யுத்தம் என்று முடிவு செய்வதெல்லாம் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட யுத்தமாக ஆகிவிடாது. அல்லாஹ்வின் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட யுத்தமாக போராக அது ஆகிவிடாது. எப்போது அது அல்லாஹ்வின் பார்வையிலே அல்லாஹ்வின் மார்க்கத்தின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட யுத்தமாக போராக ஆகாதோ அது எப்படி ஜிஹாதாக ஆகும்? அதிலே கொல்லப்படுபவன் எப்படி ஷஹீதாக ஆக முடியும்? இங்கே என்ன முரண்பாடு நிகழ்கிறது சகோதரர்களே? மனிதரிடத்திலே இரண்டு விதமான நிலைப்பாடு இருக்கும். எப்போதும் மனிதர்களிடத்தில் இரண்டு விதமான நிலைப்பாடு இருக்கும். ஒன்று என்ன? மன்னித்தல். ஒன்று என்ன? மன்னித்தல். இரண்டாவது பழிவாங்குதல். இரண்டாவது பழிவாங்குதல். இந்த மன்னித்தல் என்பதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் மிக விசாலமாக மிக விசாலமாக மிக மிக விசாலமாக திறந்து வைத்திருக்கிறது. எதை? மன்னித்தலை. இந்த மன்னித்தலுடைய வாசல் அகல திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா மகா மன்னிப்பாளன், காஃபிர், கஃபூர், கஃபார், ஜூ மக்ஃபிரா. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியையும் மன்னிப்பாளராகவே அனுப்பினார். தன்னுடைய நபியை மன்னிப்பாளராகவே அனுப்பினார். மன்னிப்பதையும் பெருந்தன்மையாக விட்டு விடுவதையும் அல்லாஹு தஆலா நபிக்கு மார்க்க சட்டமாக ஆக்கினார். எப்படி சட்டம், எப்படி தொழுகை மார்க்க சட்டமோ, நோன்பு மார்க்க சட்டமோ, ஜகாத் ஹஜ் மார்க்க சட்டமோ, அது போன்று மன்னிப்பதையும் பெருந்தன்மையாக விட்டு விடுவதையும். ஒன்றிருக்கிறது விட்டு விடுவது, இன்னொன்று என்ன, பெருந்தன்மையாக விட்டு விடுவதையும் அல்லாஹு தஆலா நபிக்கு மார்க்க சட்டமாக ஆக்கினார். இந்த மன்னித்தல் பெருந்தன்மையாக விட்டுக் கொடுத்தல். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நீங்கள் மக்கா வாழ்க்கையை படியுங்கள், மதீனா வாழ்க்கையை படியுங்கள். மதீனா வாழ்க்கையில் போரிலே அவர்களுடைய வாழ்க்கையை படியுங்கள். பிற சமய மக்களோடு நபி அவர்கள் மதீனாவிலே செய்து கொண்ட ஒப்பந்தங்கள், பிற சமய மக்களோடு நபி அவர்கள் பழகிய பழக்க வழக்கங்கள், நபி அவர்கள் வைத்திருந்த தொடர்புகள், இவற்றையும் படியுங்கள். அங்கே உங்களுக்கு மிக ஹைலைட், தெள்ளத்தெளிவாக கண்ணுக்கு உடனே தென்படுவது நபி அவர்களின் மன்னிப்பும் பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுத்தலும் தான். சரி, பழி வாங்குவது, இது மனிதனுடைய இன்னொரு பண்பு. எது பழி வாங்குவது? அல்லாஹ்வுடைய குணங்களில் இதுவும் ஒன்று, துன்திகாம், துன்திகாம், பழிவாங்கக்கூடியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பழிவாங்கி இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்திருக்கிறான் பழிவாங்குவதற்கு. கவனியுங்கள், என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, அனுமதி கொடுத்திருக்கிறார். மன்னித்தல் என்றால், பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுத்தல் என்றால், அதற்கு நிபந்தனை இல்லை, அதற்கு நிபந்தனை இல்லை. மன்னித்தலை பெருந்தன்மையாக விட்டுக் கொடுத்தலை நிபந்தனையோடு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, புரியுதுங்களா? ஆனா பழிவாங்குவது என்று வரும்போது அல்லாஹு தஆலா நிபந்தனைக்கு மேல் நிபந்தனை, நிபந்தனைக்கு மேல் நிபந்தனை, நிபந்தனைக்கு மேல் நிபந்தனை என்று நிபந்தனை போட்டு 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 அந்த பழிவாங்கக்கூடிய அந்த ஒரு செயலுக்கு ஒரு குறுகிய பாதையைத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்படி மன்னிப்புக்கும் பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுத்தலுக்கும் விசாலமான பாதையை அல்லாஹு தஆலா அமைத்துக் கொடுத்தானோ, அப்படி அல்லாஹு தஆலா பழிவாங்குவதற்கு வைக்கவில்லை. நீங்கள் அல்லாஹுடைய வேதம் அல்குர்ஆனை படித்தால், விட்டுக் கொடுப்பவர்களை மன்னிப்பவர்களை தனக்கு அநியாயம் செய்தவர்களுக்கும் நல்லறம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று வந்திருக்கிறதே தவிர, குர்ஆனிலே ஓரிடத்தில் கூட பழிவாங்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று கூறவில்லை. எப்படி எப்படி வந்திருக்கிறது? மன்னிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், விட்டுக் கொடுப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இஹ்சான், மன்னித்தல் மட்டுமல்ல, மன்னிப்போடு சேர்ந்து அநியாயம் செய்தவர்களுக்கு சரி, நல்லறம் செய்பவர்களை. அவர் செய்தது என்ன? அவர் செய்தது அநியாயம். அநியாயம் செய்தவரை மன்னிப்பது மட்டுமல்ல, அவருக்கு நன்மை செய்வதை அல்லாஹு தஆலா தனக்கு பிடித்த அமல் என்பதாகவும், அப்படி செய்பவர்களை தான் நேசிக்கிறேன் என்பதாகவும் சொல்கிறார். எங்கேயுமே பழிவாங்கக்கூடியவர்களை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. பழிவாங்குவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறார். எப்படி அனுமதி கொடுத்திருக்கிறார்? பல நிபந்தனைகளோடு, அதற்குரிய பாதையை அல்லாஹ் சுருக்கி 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 அல்லாஹு தஆலா அவ்வளவு டைட் செய்து, இப்படி அவ்வளவு டைட், இது இருந்தாதான் பழி வாங்கலாம், இல்லைன்னா அடக்கிக்க, உன்னுடைய கோபத்தை அடக்கு, உன்னுடைய ரோஷத்தை அடக்கு, உன்னுடைய உணர்வுகளை அடக்கு, உன்னுடைய வேகத்தை அடக்கு, உன்னுடைய அத்தனை உள்ளத்தின் துடிப்புகளை, அந்த கோப தாபங்களை அடக்கு. மேலும் கோபத்தை அடக்கக்கூடியவர்களை நான் விரும்புகிறேன் என்றும் சொல்லிவிடுகிறார். எப்படி கோபத்தை அடக்கக்கூடியவர்களை நான் விரும்புகிறேன் என்றும் அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். இங்கே என்ன சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வழிகாட்டல், அவர்கள் தான் நம்முடைய முன் உதாரணம். நமக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் அவர்களின் பின்னால் தான் நாம் செல்ல முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸின் பின்னால் செல்வானேயானால் அவன் நரகத்திற்கு தான் செல்வான். இன்னும் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் வழிகாட்டுகிறார்களோ அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவனும் நரகத்திற்கு தான் செல்வான். அவனுடைய வாதம் எவ்வளவு அழகான வாதமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாதம் எவ்வளவு அழகான வாதமாக இருந்தாலும் சரி. ஒரு சின்ன உதாரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். முதலாவது கலீஃபா அபூபக்கர், இரண்டாவது உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா, பிறகு உஸ்மான், பிறகு அலி ரழியல்லாஹு அன்ஹுமா. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் இரண்டு பிரிவுகளாக அங்கே அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். இரண்டு பிரிவுகளாக அந்த இருவருக்கும் இடையிலே சில கருத்து வேற்றுமைகள், அந்த கருத்து வேற்றுமைகள் தீர்க்கப்படுவதற்காக அவர்கள் ஒரு ஆலோசனை குழு, நடுவர்களை ஏற்படுத்துகிறார்கள். அப்போது முஸ்லிம்களிலிருந்து ஒரு கூட்டம், முஸ்லிம்களிலிருந்து ஒரு கூட்டம் பிரிந்து சென்று, நல்ல கவனிங்க, பிரிந்து சென்று என்ன சொல்கிறார்கள், லா ஹுக்ம இல்லா லில்லா, தீர்ப்பு சட்டம் என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் சொந்தமானது, மனிதர்கள் அதை கையில் எடுக்கக்கூடாது. எனவே எப்போது அலியும் முஆவியாவும் ரழியல்லாஹு அன்ஹுமா மனிதர்களை தீர்ப்பளிப்பவர்களாக தங்களுக்கு மத்தியிலே ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இருவரும் காஃபிராகி விட்டார்கள். எனவே அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் காஃபிராகி விட்டார்கள். எனவே அவர்களோடு வாழ்வது, அவர்களது தலைமைக்கு கீழ் இருப்பது, அதுவும் ஒரு இறை நிராகரிப்பு என்று கூறி அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள். ஹரூரியா என்ற இடத்திலே, ஈராக் நாட்டிலே. கொஞ்சம் கவனியுங்கள், அவங்க சொன்ன அந்த அந்த மக்களுக்கு பேர் தான் ஹவாரிஜ், ஹாரிஜியா. அவர்கள் என்ன சொன்னார்கள், சொன்ன வார்த்தை என்ன, குரானுடைய வார்த்தை, இன்னில் ஹுக்மு இல்லா லில்லா, அதிகாரம் சட்டம் ஏற்றுவது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை. சரியா? எனவே அல்லாஹ்வுடைய வேதத்தை தங்களுக்கு மத்தியிலே நடுவராக ஆட்டாமல் இவர்கள் மனிதரை நடுவராக ஆக்கினார்கள். எனவே இவர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் அக்பர். யாரை பார்த்து சொன்னார்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு, இந்த இருவருக்கும் கீழ் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தோழர்களை, ஆயிரக்கணக்கான தோழர்களை, நபித்தோழர்களின் ஒரு பெரும் கூட்டத்தை குஃப்ரிலே தள்ளிவிட்டு தாங்கள்தான் முஸ்லிம்கள் என்று விலகினார்கள். எல்லோரையும் தங்கள் பக்கம் வந்து சேரும்படியும், அலியையும் முஆவியாவையும் கொல்லும்படி கூறினார்கள். பிறகு அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதிலே அவர்கள் வெற்றியும் கண்டார்கள். அல்லாஹ் அக்பர். அவர்கள் திட்டமிட்டார்கள் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதற்கு, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதற்கு, அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்வதற்கு. ஆனால் அந்த இரண்டு தோழர்களும் அன்று காலை உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஃபஜ்ருக்கு இமாமத்து செய்ய அவர்களால் வர முடியவில்லை. அவர்கள் அவர்களுடைய அந்த சதித்திட்டத்திலிருந்து தவறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் மக்களை தொழுகைக்கு எழுப்பிக் கொண்டே அவர்கள் மஸ்ஜிதிற்கு வரக்கூடிய வழக்கம். அந்த நேரத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்ற ஒரு தொழுகையாளியால், ஒரு நோன்பாளியால், ஒரு இரவு வணக்கத்தாலியால், குர்ஆனை கற்றுத் தெரிந்த ஒரு மனிதனால் படுகொலை செய்யப்பட்டார்கள். நெற்றியில் சிறு கோடாரியால் பிளக்கப்பட்டு கொடூரமான ஒரு கொலை தாக்குதலுக்கு ஒரு ஹலீஃபா அமீர் முஃமினீன், நபியின் மருமகனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் நான்காவது ஹலீஃபா, அலியே உன்னை நேசிப்பவர் முஃமீன், உன்னை வெறுப்பவர் முனாஃபிக் என்று சொன்னார்களே. பத்து சஹாபாக்களை ஒரே நபி மொழியில் அல்லாஹ்வுடைய தூதர் அபூ பக்ரின் ஃபில் ஜன்னா, வ உமரு ஃபில் ஜன்னா, வ உஸ்மானு ஃபில் ஜன்னா, வ அலியும் ஃபில் ஜன்னா என்று சொன்னார்களே, அந்த தோழரை, அந்த சஹாபியை இந்த பயங்கரவாதத்தால் நாம் இழந்தோம். சகோதரர்களே, இந்த பயங்கரவாதத்தால் நாம் இழந்தோம். இன்று பயங்கரவாதத்தால், இஸ்லாமின் பெயரால் சில முஸ்லிம்கள் செய்யக்கூடிய பயங்கரவாதத்தால் பிற மக்கள் படக்கூடிய துன்பத்தை விட முஸ்லிம்களாகிய நாம் படக்கூடிய துன்பம்தான் அதிகம். அவர்கள் பிற மக்களுக்கு செய்யக்கூடிய பாதிப்பை விட முஸ்லிம்களாகிய நமக்கு செய்யக்கூடிய கேடுதான் அதிகம். இன்று என்ன நடந்தது? ஸ்ரீலங்காவில் சிலர் இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்ற இந்த பயங்கரவாத அமைப்போடு தொடர்பு கொண்டு தன்னைத்தானே அமீருல் முஃமினீன் என்று கூறி, ஆனால் அவரோ அமீருல் முஃப்ஸிதி. யார் அவர் தனக்கு வைத்துக் கொண்ட பேர் என்ன? அமீருல் முஃமினீன். நாம் அவருக்கு சொல்லக்கூடிய பேர் என்ன? அமீருல் முஃப்ஸிதி, குழப்பவாதிகளுக்கு, கலகவாதிகளுக்கு உண்டான அமீர், சீர்கேடுகளுக்கு உண்டான அமீர். அவருடைய அந்த வழிகாட்டுதலின்படி எங்கோ 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 சம்பந்தமில்லாத விஷயங்களை எல்லாம் கூறி முடிச்சு போட்டு செய்த மிருகத்தனமான, மன்னிக்க முடியாத, மிகப்பெரிய கொடூரமான ஒரு தாக்குதலை ஜிஹாத் என்பதாக கூறி அவர்கள் நிறைவேற்றிவிட்டு சென்று விட்டார்களே. இன்று அதனால் ஒட்டுமொத்த அந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் சமுதாயமும் இன்று வேதனைப்பட்டு, அல்லல் பட்டு, அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறதே. யோசித்து பாருங்கள், பிற சமுதாய மக்களின் அவர்களுடைய உயிர் அங்கே பறிபோனது கண்டிப்பாக. குழந்தைகள் இறந்தார்கள், பெண்கள் இறந்தார்கள், பலவீனமானவர்கள் இருந்தார்கள். அதுவும் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களிலே அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்லாமுக்கும் இதற்கும் கண்டிப்பாக எந்த வகையிலும் சம்பந்தப்படுத்த முடியாது. காரணம் என்ன? போரின் நேரத்தில் கூட, பிற நாட்டோடு நாட்டோடு யுத்தம் செய்யும் போது கூட, யுத்தத்திற்கென்ற தனி ஒரு பாடம் இருக்கிறது. யுத்தம் என்றால் என்ன, எப்போது செய்யப்படும், எப்போது செய்யப்படும், அது எப்படி நடத்தப்பட வேண்டும், அதற்குரிய ஒழுங்குமுறை என்ன? சகோதரர்களே, அந்த நேரத்தில் கூட நீங்கள் பிற மதத்தவர்களின் வழிபாட்டு தலங்களை தாக்காதீர்கள். எப்படி? பிற வழிபாட்டு, பிறருடைய வழிபாட்டு தலங்களில் இருப்பவர்களை நீங்கள் தொடாதீர்கள், அவர்களின் பாதிரிகளை, சன்னியாசிகளை கொல்லாதீர்கள். மேலும் யுத்த களத்தில் கூட பெண்களையும் சிறுவர்களையும் கொல்லாதீர்கள். எப்படி? புரியல? யுத்தம், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற யுத்த களத்தில் கூட பெண்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களை கொல்லாதீர்கள், சிறுவர்களை கொல்லாதீர்கள், முதியவர்கள் அங்கே இருந்தார்கள் என்றால், ஆயுதம் ஏந்தி அவர்கள் மைதானத்திலே தாக்குதலிலே ஈடுபடவில்லை என்றால் அவர்களை கொல்லாதீர்கள் என்று கூறியிருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நபியின் பெயரை கூறி, ஷஹாதத்தின் பெயரை கூறி, சொர்க்கத்தின் பெயரை கூறி முட்டாள்தனமாக வாலிபர்களை மூளை செலவை செய்து அவர்களை மூடர்களாக ஆக்கி மனிதாபிமானமற்ற மிருகங்களாக அவர்களை ஆக்கி இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை தாக்குதலை செய்துவிட்டு நாங்கள் அதற்காக இந்த தாக்குதலை நடத்தினோம். நியூசிலாந்திலே நடந்ததற்காக பழிவாங்கினோம். சிரியாவிலே முஸ்லிம்களை கொன்ற பன்னாட்டு படைக்கு பழிவாங்குவதற்காக நாம் செய்தோம் என்று கூறினார்களே, இப்படி செய்வதற்கு அனுமதி இருக்கிறது என்று கூறினார்கள் கூறுகிறார்களே, இதை விட முட்டாள்தனம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள். உதாரணத்திற்கு பர்மாவிலே முஸ்லிம்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்களை செய்தவர்கள் யார்? அங்கு இருக்கக்கூடிய புத்த பயங்கரவாதிகள். அப்படி அங்கே நடந்த காரணத்தால் இங்கே உதாரணத்திற்கு நம்முடைய ஊரிலே நம்முடைய முஹல்லாவிற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவரை ஒருவன் வம்புக்கு இழுக்கிறான் என்றால் அதை கூறி இவனை என்ன சொல்வீர்கள்? இதை யார் நியாயப்படுத்துவார் சொல்லுங்கள்? இதை ஒருவன் நியாயப்படுத்தினால் அவன் கண்டிப்பாக மூடன் என்றுதான் பொருள். இதை ஒருவன் பர்மாவிலே கொல்லப்பட்ட ஒரு முஸ்லிமுக்காக தன்னுடைய முகல்லாவில் தன்னுடைய மாநிலத்தில் உள்ள ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவரை ஒரு மனிதன் வம்புக்கு இழுக்கிறான், காரணம் உன்னுடைய மதத்தை சேர்ந்தவன் என்னுடைய மதத்தை சேர்ந்தவனை கொன்றான் என்று கூறி இவனை ஒருவன் வம்புக்கு இழுக்கிறான், அப்படி வம்புக்கு இழுப்பதை நியாயப்படுத்துகிறான் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் நபியின் பார்வையிலும் இந்த மார்க்கத்தை புரிந்த அறிஞர்களின் பார்வையிலும் ஒரு காட்டுமிராண்டியாக ஒரு மூடனாகத்தான் இருப்பான். மனிதம் என்பதை புரிந்து கொண்ட ஒவ்வொருவரும் இதைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு சின்ன உதாரணம் இங்கே சொல்கிறேன், ஏனென்றால் எதையுமே நாம் ஆதாரம் இல்லாமல் கடந்து செல்ல முடியாது. நம்முடைய மார்க்கத்திற்கு எல்லாம் ஆதாரம் வேண்டும். உணர்வுகளால் மட்டும் எதையும் பேச முடியாது. மன்னிப்பதாக இருந்தாலும் கூட உணர்வுகளால் பேசிவிட்டு சென்றுவிட முடியாது. ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு குறைஷிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மக்காவிலே விலங்குகள் போடப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மீசையை ஒதுக்கிக் கொள்வதற்கு, நகங்களை வெட்டிக் கொள்வதற்கு, முடிகளை களைந்து கொள்வதற்காக தான் சங்கிலியிடப்பட்டிருந்த அந்த வீட்டின் பணிப்பெண்ணிடத்திலே சவரம் செய்து கொள்வதற்காக கத்தி வாங்குகிறார். அந்த கத்தி அவருடைய கையில் இருக்கின்ற நிலையிலே வீட்டில் இருந்த குழந்தை ஹுபைபின் மடிக்கு சென்று விடுகிறது. யாருடைய மடிக்கு? கையிலே கூர்மையான கத்தி, கைகால் விளங்கிடப்பட்டிருக்கிறது. இன்னும் புனித மாதம் முடிந்தவுடன் தன்னை கொன்றுவிடப் போகிறார்கள். யார்? இந்த மக்காவுடைய குறைஷிகள். அவர்களுடைய தலைவனின் குழந்தை இப்போது தன்னுடைய மடியிலே. இந்த ஐஎஸ் பயங்கரவாதிகள், இந்த முட்டாள்கள், மூடர்கள் இந்த சம்பவத்திற்கு என்ன விளக்கம் சொல்வார்கள்? அடிமை பெண் பதறிவிடுகிறார். காரணம் என்ன? இந்த பிள்ளை யாருடைய கையிலிருந்து நழுவி சென்றிருக்கிறது? அந்த அடிமைப்பினுடைய கையில். என்ன ஆகும் இப்போது? ஹுபைப் அந்த குழந்தையை ஏதாவது செய்துவிட்டால் என்னுடைய எஜமானர் என்ன செய்வார் இப்போது என்னை? அந்த குழந்தையை ஹுபைப் ஆயுதமாக பயன்படுத்தினார்களா? ஏதாவது ஒரு மிரட்டல், ஏதாவது ஒரு கோரிக்கை அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு சிரித்தார்கள். எங்களுடைய தோழர் எங்களுக்கு அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார், எங்களுடைய தோழர் எங்களுக்கு அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார், குழந்தைகளுக்கு அநியாயம் செய்வதை எங்களுடைய தோழர் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை, சிறுவர்கள் மீது பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துவதைத்தான் எங்களுடைய தோழர் எங்களுக்கு படித்துக் கொடுத்திருக்கிறார் என்று அந்த குழந்தையை கொஞ்சிவிட்டு பாதுகாப்பாக அது விளையாண்டு கொண்டிருந்த அந்த போக்கிலேயே விட்டார்களே. இந்த ஹுவைபுக்கு இந்த பயங்கரவாதிகள் என்ன சொல்வார்கள், தன்னை கொல்பவனின் குடும்பத்தார்களை கொல்லலாம் என்று இருக்குமே ஆனால், எப்படிங்க கொல்றவன் ஒருத்தன், அல்லது கொன்னவன் ஒருத்தன், அப்படி அவன் கொன்னதால் அவனுடைய மனைவியை நான் கொல்லலாம், அவனுடைய பிள்ளைகளை நான் கொல்லலாம். ஏன், இன்னும் இந்த முட்டாள்கள் இந்த பயங்கரவாதிகளின் மூடப்போக்கு தாண்டி 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 அவனுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் தாண்டி தாண்டி அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எப்படி அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அவர்களை கொல்லலாம் என்று கொள்வதற்குண்டான வாசலையும் வழியையும் விசாலப்படுத்திக் கொண்டே செல்கிறார்களே. இஸ்லாம் என்ன செய்கிறது, கொள்வதற்கு பழி வாங்குவதற்குண்டான வாசலை அடைத்து 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 நெருக்கமாக்கி 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 நிபந்தனைகளை கண்டிஷன்களை அதற்குரிய ஒழுக்கங்களை அதற்குரிய சட்ட திட்டங்களை அப்படியே அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி சுருக்கி வைத்திருக்கிறது, மன்னிப்பதற்குண்டான வாசலை விசாலப்படுத்தி வைத்திருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள், மன்னிப்பதற்குண்டான வாசலை எல்லாம் அடைத்துவிட்டு பழி வாங்குவதற்குரிய வாசல்களை எப்படி திறக்கிறார்கள் என்றால், எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் தொடர்பும் இல்லாமல் எண்ணத்தால் கூட ஒரு குற்றத்தில் சம்பந்தம் இல்லாதவர்களை எல்லாம் வெறும் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காகவே அவர்களை கொல்லலாம் என்ற எண்ணத்திற்கு இவர்கள் வருவார்களே ஆனால், இதைத்தான் பயங்கரவாதம் என்று சொல்கிறோம். இது ஜிஹாத் அல்ல, இது ஷஹாதத் அல்ல, இது அல்லாஹ்வின் பாதை அல்ல, இது ஷைத்தானின் பாதை, இது இப்லீஸுடைய பாதை. யாருடைய பாதை இது? இப்லீஸுடைய பாதை. உதாரணத்திற்கு நியூசிலாந்திலே ஒரு வெள்ளை நிற வெறியன், ஒரு கிறிஸ்துவ மத தீவிரவாதி பயங்கரவாதி மஸ்ஜிதிலே முஸ்லிம்களை கொன்று விடுகிறார். இதை இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா, அங்கீகரிக்கிறார்களா, அதற்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்களா, அல்லது சீலோனிலே உள்ள கிறிஸ்தவர்களோ அவர்களின் மத தலைவர்களோ இதை ஆதரித்திருக்கிறார்களா, அங்கீகரித்திருக்கிறார்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே அறியாத எத்தனை பேர் அந்த சர்ச்சில் இருந்திருப்பார்கள் இல்லையா, சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும், பச்சிலம் பாலகர்களுக்கு என்ன தெரியும், எத்தனை நூறு பேர் அவர்களுக்கு என்ன தெரியும். சிரியாவிலே அமெரிக்காவுக்கும் ஐஎஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலே சண்டை நடக்கிறதா இல்லையா, இது இந்த சண்டையின் பின்னணி என்ன, இதெல்லாம் தெரியாத எத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே இருந்திருப்பார்கள். நீ கொன்றது யாரை, எந்த அடிப்படையிலே கொன்றாய், எந்த உரிமையிலே நீ கொன்றாய், உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, செலுத்து பார்க்க வேண்டாம். இதற்கு அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஒருவன் அடையாளப்படுத்தினால், இதை ஜிஹாத் என்று அடையாளப்படுத்தினால், இதில் சம்பந்தப்படுவதை ஷஹாதத் என்று அடையாளப்படுத்தினால், அன்பு சகோதரர்களே, இவன் எப்படி என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியாக்குவதற்காக ஷைத்தான் எப்படி அல்லாஹ்வின் பெயரை பயன்படுத்தி சத்தியம் செய்தானோ, வகாசமஹுமா இன்னி லகுமா மினன் நாசிஹி, நம்முடைய தந்தை ஆதமிடத்தில் சென்று ஷைத்தான் இபிலிஸ் கூறினார், ஆதமே அல்லாஹ் மேல சத்தியமா சொல்ற, உங்க நன்மைக்கு தான் நான் சொல்லுகிறேன் என்று, நீங்கள் இந்த கனியை சாப்பிட்டால், இந்த மரத்திலிருந்து நீங்கள் சாப்பிட்டால், ஹல் அதுல் லுக்குமா அலா ஷஜரத்தில் குல்தி வ முல்கில் லா யபுலா, நிரந்தரமாக உங்களை தங்க வைக்கக்கூடிய ஒரு மரத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அழியாத ஆட்சியை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மரத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று, எதை சாப்பிட்டால் சொர்க்கத்திலிருந்து ஆதம் வெளியேறுவாரோ, அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகுவாரோ, எப்படி ஷைத்தான் அல்லாஹ்வின் பெயரை பயன்படுத்தி அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து நம்முடைய தந்தையை சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினானோ, அன்பு சகோதரர்களே, இவர்களுக்கு பின்னாலும் அந்த ஷைத்தான் இபிலிஸ் தான் இருக்கிறார். எப்படி புரியல உங்களுக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தானா போய் மரத்தை சாப்பிட்டாங்களா? அதிலிருந்து சாப்பிடும்போது கெட்ட எண்ணத்துல சாப்பிட்டாங்களா? யாரு தூண்டி சாப்பிட்டான்? ஏன் தூண்டுனா? எப்படி சொல்லி தூண்டுனா? இதை சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான், பர்மனண்டா நீ இருக்கலாம். என்ன சொல்கிறார்கள்? நீ தற்கொலை தீவிரவாதியாக மாறிவிட்டால் உனக்கு ஷஹாதத். எப்படி ஷஹாதத்? தற்கொலை செய்து கொள்பவனை அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொர்க்கத்திலிருந்து நிரந்தரமாக அல்லது மிகப்பெரிய நீண்ட காலம் அவன் தடுக்கப்பட்டு விடுவான் என்று சொல்கிறது. எப்படி தற்கொலை செய்து கொள்கிறானோ அப்படி அவன் மீண்டும் மீண்டும் அந்த வேதனைக்கு ஆளாகுவான். எதிரிகளை தாக்குவது என்றால், தாக்கி நாங்கள் ஷஹாதத் அடைகிறோம் என்றால் எது எதிரிகளை தாக்குவது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தோழர்களோ நேருக்கு நேராக எதிரிகளை சந்திக்காமல் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்கே செய்திருக்கிறார்கள்? அப்படி செய்வதற்கு எங்கேயாவது மார்க்கத்திலே ஒரு கீரல் அளவுக்கு ஒரு சின்ன ஓட்டையிலிருந்து ஒரு ஆதாரத்தை சொல்ல முடியுமா? அதுவும் எதிரிகளுக்கு மத்தியிலே போர் செய்து கொண்டிருக்கும் போது அல்ல. எங்க நடக்கிறது இது? சாதாரணமாக அன்றாடமாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக உறவுகள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் படித்து பாருங்கள் குர்ஆனை. உங்களிடத்திலே ஒருவன் வந்து மூளை சலவை செய்தால், உங்களது அறிஞர்களிடத்திலே நீங்கள் ஏன் அவர்களை அழைத்து வருவதில்லை வாலிபர்களே? இதுதான் நான் வாலிபர்களிடத்திலே என்று கேட்கிறேன். உங்களுடைய அறிவை எப்படி அவ்வளவு சீக்கிரமாக அந்த மூடனிடத்தில் நீங்கள் அடமானம் வைக்கிறீர்கள்? அவருடைய பேச்சில பேச்சால் எப்படி கவரப்படுகிறீர்கள் என்று நாம் பத்திரிகையிலே படிக்கிறோம், செய்திகளை உறுதி செய்கிறோம். ஸ்ரீலங்காவிலே நடந்த பயங்கரவாதத்தை ஆதரித்த, அதுபோன்ற செயல்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று எவ்வளவு மன வேதனையாக இருக்கிறது. இந்த உயிர், இந்த வாழ்க்கை இதற்குத்தான் கொடுக்கப்பட்டதா? நம்முடைய பொருளாதாரம், அறிவு, திறமை இதற்குத்தான் கொடுக்கப்பட்டதா? குர்ஆனிலே தாவாவை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லையா? சமூகத்திற்கு தர்மம் செய்வதை, நன்மை செய்வதை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் ஒரு மனிதனை சொர்க்கத்திலே பார்த்தேன், நான் ஒரு மனிதனை சொர்க்கத்திலே பார்த்தேன், எத்த கண்ணமு ஃபில் ஜன்னா, அப்படியே இன்பமாக சுற்றி திரிகிறான். யார்? தற்கொலை தீவிரவாதியா சொன்னார்கள், குண்டு வைத்துக் கொண்டு தன்னையும் கொன்று அப்பாவிகளை கொல்லக்கூடிய மூடனையா சொன்னார்கள்? சொன்னார்கள், மக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையிலே நடுவிலே ஒரு மரம் இருந்தது. மக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையிலே, அன்றாடம் பயன்படுத்துகின்ற பாதையிலே, அவர்களுக்கு இடையூறாக நடுவிலே ஒரு மரம். அந்த மரத்தை வெட்டி அந்த இடத்தை சமப்படுத்தி மக்கள் செல்வதற்கு இலகுவாக்கி கொடுத்தான் அல்லவா, அவனை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன் என்று சொன்னார்கள். இங்கு நடந்து செல்லக்கூடிய மக்களை குண்டு வைத்து அழித்துவிட்டு, டீ குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை குண்டு வைத்து அழித்துவிட்டு, வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வழிபாட்டை இஸ்லாம் ஏற்கவில்லை என்பது வேறு விஷயம். அப்படி இருக்குமேனால் எல்லோரையும் அல்லாஹ்வுத்தால நிர்பந்தப்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் அமைத்திருக்கலாமே, அல்லாஹ்விற்கு இது சிரமமா? அப்ப அந்த நபிய அவர்களெல்லாம் மூமின்களாக ஆக வேண்டும் என்று நீங்கள் அவர்களை நிர்பந்திக்க முடியுமா என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்ப எதுக்கு மறுமை? இந்த உலகத்திலேயே நீங்கள் தீர்ப்பை விரும்புகிறீர்கள் என்றால் மறுமை என்று ஒன்று அவசியம் இல்லையே. ஒரு மனிதன் நிராகரித்தாலோ இணை வைத்தாலோ, ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது என்று சொன்னாலோ, அவனுக்கு விளக்கம் கொடுப்பது, அவனுக்கு தாவா கொடுத்து அவனை மார்க்கத்தின் பக்கம் அழைப்பது நம்முடைய கடமை. ஆனால் அவனுடைய செயலுக்குரிய தண்டனையை கொடுப்பது, அது யாருடைய பொறுப்பு? ரப்புல் ஆலமீனுடைய பொறுப்பு. இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா முதக்கீர், நபியே நீங்கள் அவர்களை அடக்கக்கூடிய கண்ட்ரோலர் அல்ல, அவர்களை விசாரிக்கக்கூடியவர் நீங்கள் அல்ல.
பாருங்கள் சகோதரர்களே,
எப்பேற்பட்ட இந்த வாலிபர்களுடைய நிலையை நினைத்து பாருங்கள். ஏன் அவர்களை அறிஞர்களிடத்தில் அழைத்து வருவதில்லை? ஏன் நீங்கள் அதை மறுபரிசீலனை ஆளுநரிடத்தில் மார்க்க அறிஞர்களிடத்தில் கேட்போம் என்ற அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் ஏன் வருவதில்லை?
இன்று நம்முடைய வாலிபர்களின் நிலைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள்.
இது போன்று வாலிபர்கள் மூளை சலவை செய்யப்பட்டால் அடுத்த நம்முடைய நாட்டிலே நம்முடைய நிலைமை என்னவாகும் யோசித்து பாருங்கள். இதனால் கொல்லப்படுவது, இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆளாகுவது முஸ்லிம் அல்லாத சிலராக இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு காரியம் எல்லாம் நடக்க விடாமல் ஆக்குவானாக. அப்படி நடந்தால் என்ன ஆகும் சொல்லுங்கள். கோயம்புத்தூரின் முந்தைய கால வாழ்க்கையினால் பாதிப்படைந்த நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டோம் என்பதை மறந்துவிட முடியுமா? சம்பவம் கோயம்புத்தூரில் நடந்தது, அந்த சம்பவம் நடக்கிறது, அதற்கு பிறகு நாங்கள் செவன் வல்ஸில் இருக்கிறோம், நாங்கள் செவன் வல்ஸில் இருக்கிறோம், மண்ணடியில் இருக்கிறோம், எங்களது வீட்டுக்குள் அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் வீட்டுக்குள்ளே அங்கே செக்கிங் நடக்கிறது.
ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கும் அல்லவா?
ஒட்டுமொத்த மார்க்கத்தை பின்பற்றுவதே கேள்விக்குறியாக ஆகிவிடும் அல்லவா?
எந்த அறிவு இதை ஏற்கிறது? இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். குறிப்பா
இந்த தற்கொலை தாக்குது, அதிலும் குறிப்பாக தன்னுடைய உடலுக்குள் உடலிலே பாம் கட்டிக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே சென்று வெடிக்க வைப்பது.
இந்த ISIS இயக்கம் இருக்கிறது, உலகத்தில் நிறைய பயங்கரவாத இயக்கம் இருக்கு, உலகத்தில் நிறைய பல மதத்தில் பல பயங்கரமான பயங்கரவாதம் எல்லாம் இருக்குது. ஆனா இந்த ஒட்டுமொத்த பயங்கரவாத இயக்கமும் சேர்ந்து ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தை பார்த்து பயப்படுதுன்னா இது எவ்வளவு பெரிய பயங்கரவாத இயக்கமா இருக்கும்? புரியுது உங்களுக்கு நான் சொல்றது? ஏனென்றால் இப்படிப்பட்ட மிருக குணம் உள்ளவர்கள் இந்த உலக வரலாற்றிலே தோன்றியதே கிடையாது. எப்படிப்பட்ட மிருக குணம் உள்ளவர்கள்? ஐஎஸ்ஐஎஸ் என்ற இந்த மிருக குணம் உள்ளவர்கள், மிருகத்துக்கு கூட நம்ம பார்க்கிறோம். சில வாட்ஸ்அப் கிளிப்லாம் வருது, சிறுத்தை மானது மான்குட்டி மேல இறக்கப்படுற மாதிரி, சிங்கக்குட்டி வந்து ஒரு எருமை குட்டி மேல இறக்கப்படுற மாதிரி, அதுகிட்ட கூட இறக்கம் இருக்கும். உலகத்தில் இறக்கமே இல்லாமல் உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சிகளும் வஞ்சகமும் பழிவாங்கும் உணர்வும் மூடத்தனமும் மூர்க்கத்தனமும் மிகுத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அது இந்த ஐஎஸ் கூட்டம் தான். என்ன சொல்றாங்க? பழி வாங்கணும். எப்படி பழி வாங்கிறது? எதுக்கு பழி வாங்கிறது? எந்த நாட்டில் பழி வாங்கிறது? எங்க வேணாலும் செய்ய. எப்படி செய்யறது? ஒண்ணும் இல்லை, அவர்களுடைய போதனை இருக்கு. அவர்கள் சொல்வது ஜிஹாத். இதில் இறப்பவர்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய பேர் ஷஹீத், அந்த இறப்புக்கு பேர் ஷஹாது. நீங்கள் பத்திரிகையில படித்திருப்பீர்கள், மக்களுடைய கூட்டம் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று நீங்கள் ஒரு வாகனத்தை வைத்திருந்தால், இல்லை என்றால் பரவாயில்லை, ஒரு வாகனத்தை வாடகைக்கு எடுங்க. எப்படி ஒரு வாகனத்தை வாடகைக்கு எடுங்க, எந்த வாகனமே அது கனரக இலகுக, ஏதாவது ஒரு வாகனத்தை எடுங்கள். மக்கள் கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தில் ஏற்றி அவர்களை கொண்டு விடுங்கள், உங்களுக்கு ஷஹாது. நடத்தி இருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள்.
என்ன அறிவு சொல்கிறது சகோதரர்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இவர்களுக்கு வழிகாட்டியது யாருக்கு போது? இவர்களுக்கு இதை ஜிஹாத் என்று சொல்வதை, ஆயத்தை இவர்களுக்கு ஓதி காட்டுவதை ஒரு மனிதன் முதலிலே நாம் கண்டிப்பாக இந்த இடத்துல தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமை உண்மையில் பின்பற்றக்கூடிய முஸ்லிம் அறிஞர்களோ முஸ்லிம் பொதுமக்களோ இந்த செயலை கடுகளவும் ஆதரிப்பதில்லை. ஆதரிக்கிறோமா? இந்த சிந்தனையால் இது ஒரு வைரஸ் கிருமி மாதிரி, கேன்சர் கிருமி மாதிரி. இதனால் உள்ளம் அழுகி போன ஒரு சிறு கூட்டம் நம்மிலிருந்து விலகி சென்று, எப்படி சஹாபாக்களின் காலத்தில் அலியை கொண்டார்களோ உஸ்மானை கொண்டார்களோ ரழியல்லாஹு அன்ஹுமா, பிறகு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கலகத்தை செய்தார்களோ, அப்படி ஒரு கூட்டம் அழுகி போன ஒரு கூட்டம். இவர்களுடைய இந்த நிலைப்பாடு, இதை இஸ்லாம் ஏற்கவில்லை, முஸ்லிம்கள் ஏற்கவில்லை, அறிஞர்கள் ஏற்கவில்லை. இது இவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியால், ஒரு மிருக குணத்தால் ஏற்பட்ட வெளிப்பாடு. சரியா? என்ன அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மது, அல்லாஹுடைய மார்க்கம் மன்னிப்பதற்கு எவ்வளவு அந்த வாசலை திறந்து கொடுக்கிறது, பழிவாங்குவதென்றால் அதற்குரிய அந்த வழிகளை எவ்வளவு அடைத்து, அந்த நேரத்திலும் கூட விட்டு விடுங்கள், மன்னித்து விடுங்கள், பொறுமை காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது. குர்ஆனுடைய ஒரு வசனத்தை பாருங்கள், சூரா ஃபுஸ்ஸிலத் ஹமீம் சஜ்தால 34வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. ஜிஹாதுடைய வசனத்தை, அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதனுடைய வசனத்தை சிரித்து கூறுகிறார்களே, அவர்களிடத்தில் இந்த வசனத்தை எடுத்து ஓதி காட்டுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல சய்யிஆ, நன்மையும் தீமையும் சமமாகாது, நன்மையும் தீமையும் சமமாகாது. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன். நபியே, ஒருவன் உங்களுக்கு தீமை செய்தால், கெடுதி செய்தால், மிக அழகியதை கொண்டு அந்த கெடுதியை நீங்கள் தடுங்கள். எப்படி இருக்கிறது சகோதரர்களே? இஸ்லாம் ஒரு தத்துவத்தை சொல்கிறது, தீமையை நன்மையை கொண்டு தடுங்கள் என்று. இது இஸ்லாமுடைய தத்துவம். பிற மக்களுடைய தத்துவம் என்ன? தீமையை தீமையை கொண்டு தடுப்பது, முல்லை முல்லா எடுப்பது. இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாம் தீமையை நன்மையை கொண்டு தடுக்க சொல்கிறது. தௌராத்திலே நம்முடைய நபி எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், அவர் தீமையை நன்மையை கொண்டு தடுப்பார் என்று. அவர் தீமையை நன்மையை கொண்டு தடுப்பார் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நபியே, நீங்கள் தீமையை தடுங்கள். எதை கொண்டு? மிக அழகிய நன்மையை கொண்டு. பில்லதி ஹிய அஹ்சன், எது மிக மிக அழகியதோ அதை கொண்டே நீங்கள் தீயதை தடுங்கள். இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் தெரியுமா? இமாம் தபரி ரஹிமஹுல்லா, குர்ஆனுடைய விரிவுரையாளர், ஒரு காஃபிர் உங்களை ஏசினால் அவனை மன்னிப்பது மட்டுமல்ல, நீங்கள் ஏசாமல் திரும்ப செல்வது மட்டுமல்ல, அவனுக்கு சலாம் கூறிவிட்டு செல்லுங்கள். சலாமுன் அலைக் லா நப்தகில் ஜாஹிலீன், இப்படிப்பட்ட கெட்ட செயலில் இருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக. அறியாதவர்களிடத்திலே நாங்கள் தர்க்கம் செய்ய விரும்பவில்லை, சலாம் கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் என இமாம் தபரி அவர்கள் விளக்கம் கூறி அதற்கு பல ஆயத்துகளையும் ஹதீசுகளையும் அங்கே ஆதாரமாக எழுதுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தீமையை தீமையை கொண்டு தடுக்காமல், தீமையை தீமையை கொண்டு தடுக்காமல், கெட்ட செயலுக்கு பதிலாக நீங்கள் கெட்ட செயலை பழிக்கும்படி செய்யாமல், நீங்கள் நன்மையை செய்யும் போது, மிக அழகிய செயலை செய்யும் போது, உங்களுக்கும் யாருக்கும் மத்தியிலே அதாவத்தின் பகைமை இருந்ததோ, சண்டைகள் இருந்தனவோ, கன்னஹு வலியுன் ஹமீம், அவன் உங்களுக்கு மிக மிக உற்ற நண்பனை போன்று ஆகிவிடுவான். அவன் உங்களுக்கு மிக மிக உற்ற நண்பனை போன்று, நேசனை போன்று ஆகிவிடுவான். அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய ஆன்மாவின் உணர்வுகளை கட்டுப்படுத்தியவர்களுக்குத்தான் இதை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். என்ன சொல்றான், காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கின்றது அல்லவா, அந்த காழ்ப்புணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டார்கள் அல்லவா, அவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். மகத்தான நற்பாக்கியம் உள்ளவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். பக்கத்து வீட்டில் அல்லது பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர், நீங்க வெளியே போறீங்க பைக்கில் காரில் அல்லது நடந்து போறீங்க, திடீர்னு அவருக்கும் உங்களுக்கும் இடையில ஏதோ ஒரு வாக்குவாதம் தள்ளுமுண்டு, அவர் அப்பதைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பையன் கடைக்கு போறான், உங்க பையன் கடைக்கு போறான். இப்ப இந்த பையனை கூப்பிட்டு போய் அந்த ஆளு உங்களால் பாதிக்கப்பட்டவர், தனியா ஒரு இடத்துல வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி அனுப்புறாரு. ஆமாப்பா நீ செஞ்சது சரிதான்ப்பா, ஆமாப்பா நீ செஞ்சது சரிதான், உனக்கு எனக்கு சண்டை நடந்துச்சு, அப்ப நான் உன்னை அடிச்சிட்டேன், அதிகமாவே நான் அடிச்சிட்டேன் வச்சுங்க, அப்ப உன்னால என்னை திருப்பி அடிக்க முடியல, அதனால நீ என் பையனை அடிச்சது சொல்லுங்க சரிதா. சொல்லுங்க அப்படி செய்தால், அப்படி செய்பவனை ஒரு மனித தன்மை உள்ள மனிதனே ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றால், மனிதனுக்கு நீதத்தையும் நேர்மையும் ஒழுக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் பண்பாட்டையும் கருணையையும் கற்றுக் கொடுத்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? மன்னியுங்கள், மன்னியுங்கள், குர்ஆனில் எத்தனை வசனம் அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களை கொல்ல நினைத்த யூதர்களை மன்னித்து விடுங்கள், பெருந்தன்மையாக விட்டு விடுங்கள், இன் அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்ஸினீன், இஹ்சான் உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று. உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த செயல் இது இஸ்லாம் அல்ல. இந்த செயலுக்காக தூண்டப்பட்டு இந்த செயலுக்காக ஒரு மனிதன் தயாராகுவான் ஆனால் அவன் இபிலீஸ். அவன் யார்? எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து ஆசை வார்த்தை கூறி அல்லாஹ்வின் பெயரை கூறி சொர்க்கத்திலே நீங்கள் நிரந்தரமாக இருக்கலாம் என்று கூறி அந்த சொர்க்கத்திலிருந்து ஷைத்தான் ஆதமை வெளியேற்றினானோ அது போன்றுதான். இந்த மாதிரியான பயங்கரவாத செயல்களுக்கு மார்க்கத்தின் பெயரை கூறி, இஸ்லாமின் பெயரை கூறி, ஜிஹாதின் பெயரை கூறி, ஃபீ ஸபீலில்லாஹ்வின் பெயரை கூறி, ஷஹாதத்துடைய பெயரை கூறி ஒருவன் செய்வான் ஆனால் அவன் யாரை போல? நம்முடைய நம்முடைய தந்தை ஆதமை வழிகெடுத்த இபிலீஸை போல. அவன் அந்த வாலிபருக்கு சொர்க்கத்தை வழிகாட்டவில்லை, சொர்க்கத்தின் பெயரை கூறி எதை வழிகாட்டுகின்றான்? நரகத்திற்கு வழிகாட்டுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலத்திலே தஜ்ஜால் வரும்போது அவன் சொர்க்கத்தை காட்டுவான், நரகத்தை காட்டுவான். என்னை ஏற்றுக்கொண்டால் சொர்க்கம், இல்லை என்றால் நரகம் என்று சொல்வான். அவன் எதை சொர்க்கம் என்று சொல்கிறானோ அது நரகமாக இருக்கும், எதை நரகம் என்று சொல்வானோ அது சொர்க்கமாக இருக்கும். சகோதரர்களே, அப்படித்தான் இந்த பயங்கரவாதிகளுடைய செயல். அல்லாஹ்வுடைய மார்க்கம் பிற மக்களோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள், குரேஷியில் பெரும்பான்மையாக இருந்தார்கள், தொந்தரவு தரக்கூடிய சமுதாயமாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அபூ ஜஹல், அபூ லஹப் தனக்கு அவ்வளவு தொந்தரவு கொடுத்தானே, அவர்களுடைய இனத்தை சேர்ந்த அல்லது அவர்களது குடும்பத்தை சேர்ந்த வேறு யாரையாவது எங்கேயாவது ஏதாவது செய்தார்களா? ஏன் மக்கா வெற்றி கொண்டார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் அபூ ஜஹல், அபூ லஹப், இன்னும் எத்தனை குரைஷி தலைவர்களும் மற்ற வம்சத் தலைவர்களும் தங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய வம்சமே இல்லாத அளவுக்கு அடியோடு அவர்களை வெட்டி சாய்த்திருக்கலாம் அல்லவா செய்தார்கள். அப்படி இப்பேற்பட்ட மன்னிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினார்கள். மதீனாவிலே கூட்டு சமுதாயமாக வாழும் பொழுது எவ்வளவு யூதர்களுக்கும் பிற நசராக்களுக்கும் மற்றவர்களுக்கும் விட்டுக் கொடுத்து இணக்கத்தை அவர்கள் தேடினார்கள். அந்த கொள்கையிலிருந்து நாம் விலகி இருப்பது என்பது வேறு, அந்த மக்களை வெறுப்பது என்பது வேறு. வெறுப்பது மார்க்கம் அல்ல, இஸ்லாம் அல்ல சகோதரர்களே. இன்று இந்த ஐஎஸ் பயங்கரவாதமாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு ஜிஹாதின் பெயரால் நடத்தக்கூடிய எந்த ஒரு பயங்கரவாத குழுக்களாக இருக்கட்டும், யார் இந்த வெறுப்பை போதிக்கின்றார்களோ அதுதான் பயங்கரவாதத்தின் அடையாளம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் பயங்கரவாதத்தின் அடையாளம். உங்களிடத்தில் ஒருவர் வந்து இன்று முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, அங்கே என்ன நடந்தது தெரியுமா என்று ஒட்டுமொத்த சமுதாயத்தை முன்னிறுத்தி காழ்ப்புணர்ச்சிகளையும் வெறுப்பையும் தூண்டுகிறார்கள் என்றால் உடனே புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் உங்களை பயங்கரவாதத்திற்கு அழைக்கிறார்கள் என்று, அவர்கள் உங்களை வன்முறைக்கு தீவிரவாதத்திற்கு அழைக்கிறார்கள் என்று. அதற்கு பிறகு உங்களை வழிகெடுப்பதற்கு அவர்களுக்கு நீண்ட நேரம் தேவை இருக்கு. வெறுப்பை விதைத்து விட்டால் எப்படி என்னங்க, வெறுப்பை விதைத்து விட்டால் போதும், அதற்கு பிறகு எப்பேற்பட்ட மோசமான செயலையும் உங்களை வைத்து அவர்கள் செய்துவிடலாம். எப்பேற்பட்ட மோசமான செயலையும் உங்களை வைத்து செய்துவிடலாம். பிற மதத்தவர்கள் முஸ்லிம்களோடு நடந்து கொள்வதற்கும் பிறகு முஸ்லிம்களும் அப்படித்தான் நடக்கிறார்கள் என்றால் இவர்கள் இறைவனுடைய மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் பெற்றதற்கு என்ன வித்தியாசம் இருக்கும் யோசித்து பாருங்கள். அன்பு சகோதரர்களே, அப்போது நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீன் இந்த வெறுப்பை நீக்குகிறது, அகற்றுகிறது, அடியோடு எடுக்கிறது. வெறுப்பு பாவத்தின் மீது இருக்க வேண்டுமே தவிர அதற்குரிய தீர்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். அதை கொள்கையாகவோ மார்க்கமாகவோ ஒருவன் வைத்திருந்தான் என்றால் அவனை விசாரிப்பது யார்? அல்லாஹ். யூதர்களை விட மோசமான ஒரு ஜென்மம் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே யூதர்களை வாழ வைத்தார்களா இல்லையா? தன்னுடைய பணியாளர்களில் ஒருவராக யார் இருந்தார்? ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர்களில் ஒருவராக இருந்தவர்களிலே ஒருவர் யார்? ஒரு யகூதியினுடைய மகன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது 30 சா கோதுமையை அவர்கள் கடனாக பெற்றிருந்தார்களே, அடமானம் வைத்து விட்டு யாரிடத்திலே? ஒரு யகூதி இடத்திலே. சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர்கள் செய்யக்கூடிய செயல் அத்துமீறல் கண்டிக்கப்பட வேண்டுமே தவிர அந்த இனம் வெறுக்கப்பட வேண்டுமா, அந்த இனம் பகைக்கப்பட வேண்டுமா, கொல்லப்பட வேண்டுமா என்றால் இப்படி தூண்டுவதுதான் பயங்கரவாதம். இதற்கும் இஸ்லாமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நம்முடைய மார்க்கத்தை நாம் பாதுகாத்து நம்முடைய முஸ்லிம் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இது போன்ற சிந்தனைகள் குழப்பங்கள் நம்முடைய வாலிபர்களுக்கு மத்தியிலே, வாலிபர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, எல்லோரும் இதிலே பாதிக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவிலே நடந்த அந்த சம்பவத்திலே இந்த தாக்குதலை செய்தவர்களும் இதற்கு ஆதரவு அளித்தவர்களும் எல்லா வயதுடையவர்களும் இருந்தார்கள். எப்படிப்பட்ட கோரமான அசிங்கமான மிகப்பெரிய ஒரு அநாகரிகமான மிருகத்தனமான செயலை அவர்கள் செய்தார்கள். தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய கரங்களாலே தாங்கள் செய்த அந்த வெடிப்பொருள்களாலேயே தங்களுடைய பச்சிலம் குழந்தைகளையும் அவர்கள் கொன்றார்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு செயல்தான் பயங்கரவாதம் சகோதரர்களே. இதனுடைய அடிப்படை வெறுப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சியின் மீது அமைக்கப்படுகிறது. இதற்கு பூசப்படக்கூடிய அந்த முலாம் இருக்கிறது, அதுதான் குரான், ஹதீஸ், மார்க்கம், ஷஹாதத், அல்லாவின் பாதையிலே போர், அல்லாவின் மார்க்கத்தை ஓங்க வைப்பது என்று. இதற்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு அப்பாற்பட்டு இன்று மக்களோடு மக்களாக நாம் பழகி நம்முடைய மார்க்கத்தையும் மார்க்க அடையாளத்தையும் தனித்தன்மையும் நாம் பாதுகாத்துக் கொள்வதோடு அவர்களுடைய மத சடங்குகள் விஷயத்திலிருந்து நாம் விலகி இருப்பதோடு அது போக மனிதாபிமானமான எல்லா விஷயங்களிலும் அவர்களோடு ஒத்துழைப்பாக இருந்து அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான். நீங்கள் சூரா மாயிதாவுடைய இரண்டாவது வசனத்தை படித்து பாருங்கள். வத்தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்வது உங்களுடைய மார்க்கத்திலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த முஷிரிக்குகள் அவர்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் உங்களை அத்துமீற தூண்டிவிட வேண்டாம். எதிரிகளாக இருப்பவர்கள், இதுவும் ஒரு நாட்டிலே சுமூகமாக வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லவில்லை. அவருடைய சட்டமே வேறு. முஷ்ரிக்குகள் வேற ஒரு நாட்டிலே இருந்து நம்மோடு சண்டை செய்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மீதுள்ள கோபம் உங்களை வரம்பு மீற தூண்டிவிட வேண்டாம், நீதம் தவறிவிட தூண்டிவிட வேண்டாம். அது போக இணக்கம் என்று வருமையானால், உலகத்திற்குண்டான பொது நன்மை என்று வருமையானால், ஒற்றாவனாளர் பிரி ஒத்தக்குவா, அதில் நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்யுங்கள், அவர்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், நீங்கள் பாவத்திற்கு துணை போகாதீர்கள், ஒரு சமுதாயத்தை அநியாயமாக அழிப்பதற்கு துணை போகாதீர்கள் என்றுதான் மார்க்கம் கூறுகிறது. ஆகவே சகோதரர்களே, நம்முடைய மார்க்க பேணுதலோடு இருப்பதோடு சமூக உறவுகளிலே நம்மால் முடிந்த அளவு நன்மைகளை செய்து அவர்களை அவர்கள் இந்த மார்க்கத்தை அழகிய முறையிலே புரிவதற்குண்டான வழியை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்பதற்குண்டான அழகிய பாதைகளை நாம் அமைத்துக் கொடுக்க வேண்டும். மனிதாபிமான இன்னும் சமூக உறவுகளிலே அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய குணங்கள், நம்முடைய பண்பாடுகள், அது இந்த மார்க்கத்தை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் இந்த மார்க்கத்தை அவர்கள் நேசிப்பதற்கும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை திறந்து படிப்பதற்கும் நபியை பற்றி அவர்கள் தெரிந்து கொண்டு அந்த நபியின் வழியை ஏற்றுக்கொள்வதற்கும் காரணமாக அமைய வேண்டும். சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய செயல் பிறருக்கு இந்த இஸ்லாமின் மீது வெறுப்பு ஏற்பட காரணமாகுமேயானால், முஸ்லிம் சமுதாயத்தின் மீது வெறுப்பு ஏற்பட காரணமாகுமேயானால், அன்பு சகோதரர்களே, அவன் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விற்கு துரோகம் செய்கிறான், அல்லாஹ்வுடைய நபிக்கு துரோகம் செய்கிறான், இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்கிறான், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு துரோகம் செய்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு அன்னசீஹா, மார்க்கம் என்பது நன்மையை நாடுவது. அல்லாஹ்வின் தூதரை யாருக்கு நன்மையை நாடுவது என்று கேட்டார்கள். அல்லாஹ்விற்கு நன்மையை நாடுவது, அவனுடைய ரசூலுக்கு நன்மையை நாடுவது, முஸ்லிம்களின் தலைவர்களுக்கு நன்மையை நாடுவது, பொது முஸ்லிம்களுக்கு நன்மையை நாடுவது என்று சொன்னார்களே. உண்மையில் நம்முடைய வாலிப சமுதாயத்தை முன்வைத்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால், மறுமையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்றால், இந்த உம்மத்திற்கு நன்மையை நீங்கள் நாடக்கூடியவர்கள் என்று சொன்னால், உங்களுடைய மன்னிப்பை, பெருந்தன்மையை, நல்ல குணத்தை வெளிப்படுத்துங்கள். வெறுப்பை, காழ்ப்புணர்ச்சிகளை உள்ளத்திலிருந்து எடுத்துவிடுங்கள். நபியின் மன்னிக்கும் அந்த மனப்பான்மை, அந்த பெருந்தன்மையை உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வையுங்கள். இந்த மார்க்கத்திற்கு நீங்கள் நன்மை சேர்க்க நினைத்தால், இந்த மார்க்கத்தை நீங்கள் ஓங்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால், இந்த மார்க்கத்தின் அழைப்பு பணியை முன்னெடுத்து செய்யுங்கள். அழைப்பு பணிக்காக உங்களுடைய அறிவை, நேரத்தை நீங்கள் செலவழியுங்கள். மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு தவறான அணுகுமுறையினால் உங்களுடைய வாழ்க்கையையும் வீணடித்து அதையும் நரக படுகொலையிலே தள்ளி உங்களுடைய சமுதாயத்தையும் இந்த சமுதாயத்தின் வருங்காலத்தையும் கேள்விக்குறியாக ஆக்கிவிடாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும், குறிப்பாக நம்முடைய வாலிப சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக. நல்ல ஒரு புரிந்துணர்வோடு, சுமூகமான உறவோடு சமூக மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாமும் பேணி அந்த மார்க்கத்தின் அழைப்பை அவர்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய நிர்பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அஸீம் அலி வலக்கும் அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய, முஸ்லிம்களுக்கு தீய சிந்தனைகளை ஊட்டக்கூடிய, முஸ்லிம்களின் வாலிபர்களை கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீய சக்தியிலிருந்தும், அந்த தீய முயற்சிகளுக்கு பின்னால் யார் இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா நம்முடைய வாலிபர்களை பாதுகாத்து அருள்வானாக. நம்முடைய வாலிபர்களுக்கு நேர்வழியை தந்தருள்வானாக. சிறந்த சிந்தனையும் சிறந்த புரிதலையும் தந்தருள்வானாக. ஒவ்வொரு கெட்ட செயலிலிருந்தும், கெட்ட காரியங்களிலிருந்தும், கெட்ட வழியிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்து அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அஸீம் அலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.